அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 25 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் தமிழக உள்ளாட்சி தேர்தல் அட்டவணையை வெளியிட்ட மாநில தேர்தல் ஆணையர் சீதாராமன் தெரிவித்த கருத்து.
சில மாநகராட்சி பகுதிகளுக்கு இரு தேர்தல் பார்வையாளர்களும், ஆக மொத்தம் தேர்தல் பணிகளை மேற்பார்வையிட 37 தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர்.
இலக்கை மீறியபத்தை நிலச்சரிவினால் இழப்புகளை சந்தித்ததாக நிரந்தர குடியிருப்பு உரிமை கோரி சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சகோதரிகளில் ஒருவரான கலைச்செல்வி அளித்த பேட்டி.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விஷ்ணு பிரியா மற்றும் அறவாழி இளம்பருதி.
அலப்போவில் அதிகரித்து வரும் சண்டைகள் குறித்து ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சில் ஆலோசித்து வருகிறது. உதவி வாகனங்கள் உள்ளே வருவதற்கு வழி செய்யும் வகையில் நகரில் போராளிகளின் பிடியில் இருக்கும் பகுதியில் பொதுமக்கள் மீது குண்டு தாக்குதல்கள் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என ஐநாவின் சிறப்பு தூதர் ஜான் ஈகலன் தெரிவித்துள்ளார்.
They have to stop this bombing of civilians.
அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவால் மத்தியஸ்தம் செய்து வைக்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிந்ததை அடுத்து சிரியா மற்றும் ரஷ்ய போர் விமானங்களின் வான் தாக்குதல்கள் அங்கு தீவிரமடைந்துள்ளன.
அலப்போவின் வடக்கே கேந்திர முக்கியத்துவம் பெற்ற, அதே சமயம் போராளிகளின் வசமுள்ள பகுதிகள் மீது ரஷ்ய மற்றும் சிரிய போர் விமானங்கள் குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த சனிக்கிழமை அன்று ஹாண்டட் முகாம் என்று அழைக்கப்படும் பகுதியை அரசு படையினர் கைப்பற்றியிருந்தனர். ஆனால் பிரிட்டனிலிருந்து இயங்கும் மனித உரிமைகளுக்கான சிரிய கண்காணிப்பு அமைப்பானது போராளிகள் இரவில் பதில் தாக்குதல் நடத்தி ஹாண்டட் முகாமை மீண்டும் கைப்பற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளது.
சுவிட்சர்லாந்து நாட்டின் புலனாய்வு அமைப்புகளுக்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கும் சட்டத்திற்கு அந்நாட்டு வாக்காளர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளனர். மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பின் இறுதி முடிவின்படி சுமார் 66% பேர் ஆதரவாக வாக்களித்துள்ளனர். இந்த சட்டவரைவின் மூலம் சந்தேகத்திற்குரிய நபர்களின் தொலைபேசிகளை ஒட்டி கேட்கவும், அவர்களுடைய இணையதள செயல்பாடுகளை கவனிக்கவும், ரகசிய கேமராக்கள் மற்றும் மைக்ரோபோன் மூலம் கண்காணிக்கவும் அதிகாரிகளுக்கு அதிகாரம் அளிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது.
1962 முடிவுக்கு வந்த 8 நடந்த அல்ஜீரிய சுதந்திர போரின் போது பிரெஞ்சு தரப்புக்கு ஆதரவாக சண்டையிட்ட அல்ஜீரியர்கள் புறக்கணிக்கப்பட்டதை பிரான்ஸ் முதன் முறையாக ஒப்புக்கொண்டுள்ளது. அல்ஜீரியாவிலிருந்து பிரெஞ்சு படையினர் பின்வாங்கியதைத் தொடர்ந்து ஹர்கீஸ் என்று அழைக்கப்பட்ட அல்ஜீரிய தன்னார்வலர்கள், பல்லாயிரக்கணக்கானோர் துரோகிகள் என முத்திரை குத்தப்பட்டு அப்படுகொலை செய்யப்பட்டனர். அத்தன்னார்வர்களுக்கு அஞ்சலி செலுத்த நடத்தப்பட்ட ஒரு தேசிய நாளை குறிக்கும் விதமாக பாரிஸில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அதிபர் பிரான்சுவா ஒலந்த், தன்னார்வலர்கள் நடத்தப்பட்ட விதத்திற்கு பிரான்ஸ் குற்றவாளிகள் என்று தெரிவித்துள்ளார். தன்னார்வலர்களின் சந்ததியினர் தங்கள் முன்னோர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் வேண்டி நீண்டகாலமாக முயற்சித்து வந்தது குறிப்பிடத்தக்கது.
போஸ்னியாவில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி ஜனவரி 9 தேசிய விடுமுறையாக அறிவிக்க வேண்டுமா என்பது குறித்து போஸ்னிய செர்பியர்கள் வாக்களித்து வருகின்றனர். இந்த தேதி போஸ்னிய முஸ்லிம்கள் மற்றும் கத்தோலிக்க குரோஷியர்களுக்கு எதிராக பாரபட்ச நிலையை உருவாக்குகிறது. எனவே இது கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும் என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஜனவரி 9, 1992 செர்பியர்கள் போஸ்னியாவில் தங்களுக்கான ஒரு நாடு உருவானதாக அறிவித்தனர்.
காங்கோ நகரான பெனியில் போராளிகளால் தாக்கப்படுவதாக அச்சமடைந்து அங்கு தப்பியோடிய 17 பேர் பலியாகியுள்ளனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். தமிழகத்தில் வரும் அக்டோபர் 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் 2 உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
தமிழகத்தில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நடைபெறவுள்ள உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தலுக்கான அட்டவணை இன்று வெளியாகியுள்ளது. அதன்படி உள்ளாட்சி அமைப்புகளின் நேரடி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 2 அக்டோபர் 17 மற்றும் 19 நடைபெறுகிறது. இத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை திங்கட்கிழமை 26 தொடங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக தமிழ்நாடு மாநில தலைமை தேர்தல் ஆணையர் சீதாராமன் உள்ளாட்சி தேர்தல் அட்டவணைகளை இன்று வெளியிட்டார்.
மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர், நகர்ப்புற உள்ளாட்சிகளில் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள், நகராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பேரூராட்சி வார்டு உறுப்பினர் பதவியிடங்களுக்கு கட்சி அடிப்படையிலான தேர்தல் நடத்தப்படும். ஊரக உள்ளாட்சிகளில் கிராம ஊராட்சி தலைவர் மற்றும் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவியிடங்களுக்கு தேர்தல்கள் கட்சி அடிப்படை அல்லாமல் பொதுவான தேர்தலாக நடத்தப்படும்
என்றார் சீதாராமன். நாளை தொடங்கும் வேட்புமனு தாக்கல் வரும் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. வேட்புமனுக்கள் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி பரிசீலனை செய்யப்படுகிறது. வேட்புமனுக்களை திரும்ப பெற அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி கடைசி நாள். இந்த முறை காலை 7 மணிக்கே வாக்குப்பதிவுகள் தொடங்கும் என்றும் மாலை 5 மணி வரை அவை நடைபெறும் என்றும் சீதாராமன் குறிப்பிட்டார். அத்தோடு மொத்தமாக 91,098 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த உள்ளாட்சி தேர்தலில் 4 விதமான வாக்குச்சீட்டுகள் பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதம் 17 மற்றும் 19ஆம் தேதிகளில் நடைபெறும் வாக்குப்பதிவு முடிவுற்ற பிறகு வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி காலை 8 மணிக்கு தொடங்கும் என்றும் மாநில தேர்தல் ஆணையர் சீதாராமன் அறிவித்தார்.
ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு இந்திய ஆட்சிப்பணி அலுவலர் IAS வீதம், சென்னை மாநகராட்சி மற்றும் சில மாநகராட்சி பகுதிகளுக்கு இரு தேர்தல் பார்வையாளர்களும், ஆக மொத்தம் தேர்தல் பணிகளை மேற்பார்வையிட 37 தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர்
என்றார் சீதாராமன். தமிழகத்தில் இந்த முறை 2 கட்டங்களாக நடைபெறும் நேரடி தேர்தலுக்கு பிறகு மாநகராட்சி மேயர், நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளுக்கான தலைவர் என 13,362 பொறுப்புகளுக்கான மறைமுக தேர்தல் தனியாக நடைபெறும். தமிழகத்தில் தற்போதுள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதவிக்காலம் வரும் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்படுவோரின் பதவி ஏற்பு மற்றும் முதல் கூட்டம் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பது. உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தமிழக முதல்வர் ஜெயலலிதா நலமாக உள்ளதாகவும், அவர் மேல் சிகிச்சைக்காக வெளிநாடு செல்ல தேவையில்லை என்றும் அவர் சிகிச்சை பெறும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குவது மீண்டும் ஜெயக்குமார்.
காய்ச்சல் மற்றும் நீர்ச்சத்து குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா வேகமாக குணமடைந்து வருவதாகவும், விரைவில் வீடு திரும்புவார் என்றும் அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். சென்னையில் இன்று மாலை செய்தியாளர்களை சந்தித்த சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையின் மருத்துவக் குழுவினர் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை தக்க பலனை அளித்துள்ளதாக தெரிவித்தனர். மேலும் அவர் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல்கள் பொய்யானவை என்று குறிப்பிட்ட அந்த மருத்துவக் குழு, முதலமைச்சர் ஜெயலலிதாவை வெளிநாட்டுக்கு அழைத்து சென்று உயர் சிகிச்சை வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்தனர்.
There have been rumors and conjectures certainly.
முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்தான புரளிகள் பல சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருகின்றன. அவற்றில் ஒன்று, ஜெயலலிதாவை வெளிநாட்டுக்கு அழைத்து சென்று உயர் சிகிச்சை வழங்க திட்டமிடப்படுகிறது என்பதாகும். இது தவறானது, அடிப்படை ஆதாரமற்றது. அதற்கான அவசியமே இல்லாத சமயத்தில் அது தொடர்பான கேள்விக்கு அவசியம் கிடையாது
என்றார் ஜெயலலிதாவுக்கு மருத்துவ சிகிச்சை வழங்கி வரும் மருத்துவக் குழுவில் இடம்பெற்றுள்ள மருத்துவர் ஒருவர். முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்த மருத்துவ அறிக்கைகளை அவ்வப்போது வெளியிட்டு வந்த அப்பல்லோ மருத்துவமனை இன்றுதான் முதல் முறையாக செய்தியாளர்கள் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருந்தது. தமிழகத்திற்கான உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பும் இன்று வெளியாகியுள்ள சூழலில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்தான இந்த செய்திகள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. ஜெயலலிதா கடந்த வியாழக்கிழமை இரவு உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து மருத்துவமனையை சுற்றி அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உள்பட ஆயிரக்கணக்கானோர் அந்த பகுதியில் தொடர்ந்து முகாமிட்டுள்ளனர்.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பது. இனி இலங்கை கண்ணோட்டம். 2 வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற மீதிபத்திய நிலச்சரிவினால் இழப்புகளை சந்தித்ததாக கூறும் சகோதரிகள் தங்களுக்கு நிரந்தர குடியிருப்பு கோரி இன்று 6வது நாளாக தங்களின் சத்தியாகிரக போராட்டத்தினை தொடர்ந்தனர். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
வண்டரவளை நகரின் மத்தியிலுள்ள சுற்றுவட்டத்துக்கு அருகாமையில் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டவாறு இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் இவர்கள் ஈடுபட்டுள்ளனர்.
வந்து சுப்பிரமணியன் இறந்துட்டார் மண்சரிவுல, அம்மா பேர் ரஞ்சிதம் இறந்துட்டாங்க மண்சரிவுல, பவானி தங்கச்சி இறந்துட்டாங்க மண்சரிவுல. இருக்கிறது வந்து இன்னைக்கு வந்து நானும் என் தங்கச்சியும், ஏன்னா முட்டு முழுதாங்க வீடு ரெண்டுமே போயிட்டு எல்லாமே போனதுனாலதான் எங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் என்னையோட 6வது நாள் போராட்டம். எங்களோட அம்மாவுடைய வீடே எனக்கு போட்டீங்க, சரி பரவாயில்ல, எப்படியோ ஒரு வீடு வந்துருச்சு, என்னோட வீடு தங்கச்சி கொடுங்க, இதுதான் நாங்க கேட்கறோம். ஏன்னா அந்த வீடு இல்லாம இருந்திருந்தாலும் பிரச்சனை இல்ல. அப்ப என்னுடைய வீடு 12 நம்பர்ல இருக்குல்ல, 5 நம்பர் இருக்குமோ, யாருக்கு போட்டீங்க, இதுதான் என்னோட கேள்வி. அப்ப போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருப்பாண்டு. ஒரு மாசம்னாலும் பரவாயில்ல, நீதி கிடைக்க மட்டும் போக மாட்டோம். எங்கட வீட்டு உரிமை எங்களுக்கு வேணும், நாங்க டெம்பரரி வீட்டுல இருக்கோம், இல்ல ஒன்றும் இல்ல, எங்களுக்கு நியாயம் கிடைக்க வரையும் போக மாட்டோம். இருந்த வீட்டுல தான் கேக்குறோம், இல்லாத ஒரு வீடு கேட்கலையே
என்றார் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சகோதரிகளில் ஒருவரான சுப்பிரமணியம் கலைமகள். மீரியபெத்தை நிலச்சரிவு அனர்த்தத்தினால் வீடுகளை இழந்தவர்களுக்கு 75 வீடுகள் தற்போது அமைக்கப்பட்டுள்ளன. வீடுகள் எதிர்வரும் 22ஆம் தேதி கையளிக்கப்பட இருப்பதாக இடர் முகாமைத்துவ அமைச்சினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டுக்குரிய பயனாளிகள் தெரிவில் அரசியல் தலையீடு இருப்பதாகவும் சுப்பிரமணியம் கலைமகள் சந்தேகமும் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் உரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அவர்களின் கருத்தை பெற முயன்ற போதிலும் தொடர்புகள் கிடைக்கவில்லை.
உதயகுமார் வழங்கிய குறிப்பது. கிளிநொச்சி மாவட்டம் சுண்டிக்குளம் பகுதியில் கிஃபீர் தாக்குதல் வெடிகுண்டு ஒன்று வெடிக்காத நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
கிளிநொச்சி மாவட்டம் சுண்டிக்குளம் பிரதேசத்தில் கிஃபீர் தாக்குதல் விமானத்தின் 300 கிலோ நிறையுடைய குண்டு ஒன்று வெடிக்காத நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். சுண்டிக்குளம் காட்டிற்குள் பிறகுதோட சென்ற கிராமவாசிகள் இந்த குண்டு கிடந்ததை கண்டு தர்மபுரத்தில் உள்ள காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். இதனை அடுத்து இந்த விடயம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது. 6 அடி உயரமும் 3 அடி சுற்றளவும் கொண்ட இது வெடித்து சிதறினால் பெரும் சேதத்தை விளைவிக்கத்தக்க சக்தி வாய்ந்தது என விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்திருக்கின்றனர். இந்த குண்டு சனியன்று கண்டுபிடிக்கப்பட்டது. அதனையடுத்து தர்மபுரம் காவல்துறையினர் சம்பவ இடத்தை பார்வையிட்டிருக்கின்றனர். பின்னர் கிளிநொச்சி நீதிமன்றத்தின் அனுமதி பெற்று அதிரடிப்படையின் குண்டு செயலுக்கும் பிரிவினர் இதனை காட்டுப்பகுதியிலிருந்து இன்று எடுத்து தம்முடன் கொண்டு சென்றிருக்கின்றனர். இந்த குண்டை பாதுகாப்பாக செயலிழக்க செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். விடுதலை புலிகளுக்கும் ராணுவத்தினருக்கும் இடையில் சண்டை நடைபெற்ற போது கிஃபீர் தாக்குதல் விமானத்தில் இருந்து இந்த குண்டு ஏவப்பட்டு வெடிக்காத நிலையில் மண்ணில் புதைந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது.
மாணிக்கவாசகம் வழங்கிய குறிப்பது. அடுத்து நேர் நேரம் வழங்குபவது மணிவண்ணன் மற்றும் அறவாளி இளம்பருதி.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்த மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் அறவாளி. முதலில் கடிதங்கள் மற்றும் மின்னஞ்சல்களுக்கு செல்லலாமே அறவாளி.
முதலில் காவிரி நதிநீர் பிரச்சனையில் கர்நாடகாவில் ஏற்பட்ட வன்செயல்கள் செய்தி பற்றி எழுதும் வேலூர் நேயர் ஜேடி மூர்த்தி, இது தமிழர்கள் மீது நடந்த தாக்குதல் இல்லை, இந்திய தேசியத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாகும். சுதந்திரம் வாங்கிய பின் கட்சி சாதி மத ரீதியில் பிரித்து வைத்ததினால் வரும் தாக்குதல்களே இவை. மக்களிடம் சுதந்திர காலத்தில் இருந்த தேசிய உணர்வினை கல்வி மூலம் விரிவுபடுத்தியிருந்தால் நதிநீர் பிரச்சினை இப்படி ஆகியிருக்காது. இந்திய பிரதமரும் உலகை சுற்றி வெளிநாட்டு நிறுவனங்களையும் பொருட்களையும் இந்தியாவுக்கு கொண்டு வருவதில் காட்டும் அக்கறையை உள்நாட்டிலே மாநிலங்கள் தங்களுக்கிடையே நதிநீரை சரியாக பிரச்சனையின்றி பகிர வைக்க அக்கறை காட்டுவதில்லை என்கிறார் அவர்.
இதே செய்தி குறித்து எழுதும் ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியம், நதிநீரை எல்லா மாநிலங்களும் நியாயமான முறையில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்திய ஒருமைப்பாட்டையும் இறையாண்மையையும் மதித்து மாநில அரசுகள் மத்திய அரசுடன் ஒருங்கிணைந்து தீர்வு காண வேண்டும். விவசாய வளர்ச்சிதான் நாட்டின் ஆதார சக்தி என்கிறார்.
ஏமன் உள்நாட்டு போர் காரணமாக சிறார்கள் பட்டினியால் சாவது குறித்து செய்தி பற்றி எழுதும் நேயர் அந்தோனி பிரான்சிஸ், செல்வம் கொழிக்கும் அரேபிய நாடுகள் ஏன் இவர்களுக்கு உதவாமல் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள், இவர்களுக்கு குடியுரிமை வழங்க மறுக்கிறார்கள், சவுதி, கத்தார், துபாய், பஹ்ரைன், ஓமன் என செல்வத்தில் திளைக்கும் நாடுகள் என்னத்தான் செய்ய நினைக்கிறார்களோ புரியவில்லை என்கிறார் அவர்.
ஜெயலலிதா உடல்நலக் குறைவு குறித்து பல நேயர்கள் நமது ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்துக்களை எழுதியிருக்கிறார்கள். ராசையா நிரோஷன் என்னும் நேயர், ஆஹா சூப்பர், தமிழ்நாட்டில் உள்ள கொலை வழக்கு காவிரி பிரச்சனை எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்கிறார்.
காமராஜ் அழகன் என்ற மற்றொரு நேயர், ஏழை விவசாயி மகன் ராம்குமார் இறந்து விட்டான், அதை பார்க்க ஒருவரும் செல்லவில்லை, ஆனால் இதற்கு மட்டும் அதிமுகவினர் செல்கிறார்கள் என்கிறார்.
ஜெயலலிதா உடல்நலம் பெற்று வர திமுக தலைவர் கருணாநிதி வாழ்த்தியிருப்பது பற்றிய செய்தி குறித்து எழுதும் SP ராஜ், இது அரசியல் தர்மமா அல்லது திருடர்களின் ஒற்றுமையா, இல்லாவிட்டால் மனித நேயமா என்று கேட்கிறார்.
திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி ஓய்வு பெறப்போவதாக அறிவித்த போது தமிழோசைக்கு வழங்கிய பேட்டி குறித்து நமது ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்து எழுதும் நேயர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி, தமிழ் மொழி உள்ளவரை ஜானகியின் குரலும் பாடல்களும் வாழும் என்கிறார் அவர். மற்றொரு நேயர் மனோதன் மனோ, ஜென்மங்கள் பல வேண்டும் அம்மா, நீங்கள் பாடிய பாடல்களை கேட்பதற்கு என்கிறார் அவர்.
சரி, நேரமாகிவிட்டது அறவழி. இத்துடன் இன்றைய நேர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேர் நேரம் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.